الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا صدق الله العظيم وهل عليتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورغل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபா தாபிங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு தக்வாவின் மூலம் அடியேனையும் உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும் கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்து பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை மிக நீதியாகவும் நேர்மையாகவும் அநியாயம் செய்யாமலும் ஆட்சி புரிந்து வருகிறான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் தெளிவாக விளங்கியிருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட மறுமையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் ஒரு நிர்வாக அமைப்பை வைத்திருக்கிறான், ஒரு அரசியல் முறைமையை வைத்திருக்கிறான், ஒரு ஆட்சி முறைமையை வைத்திருக்கிறான், ஒவ்வொரு குழுக்கு தலைவர்களை போட்டிருக்கிறான். உதாரணமாக வானவர்கள் மலக்குமார்கள் அவர்களுக்குரிய தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நபிமார்களுக்கு தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். மலைக்கு ஒரு மலைக்கு பொறுப்பாக இருக்கிறார் நீர் மலை, அது மீக்காயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பு. அதே போன்று சுவர்க்கத்துக்கு ரிலுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நரகத்துக்கு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஏன் நமக்கு கேட்கக்கூடிய அந்த இடி சத்தம் இடி முழங்குகிறது, அந்த இடிக்கும் ரஅத் என்ற வார்த்தை நாம் அரபியிலே பாவிக்கிறோம். அந்த ராஜ் என்பவர் ஒரு மலக்குடைய பெயர் என்ற கருத்தும் இருக்கிறது. ராஜ் என்ற மலக்கை இடிக்கு பொறுப்பாக ஆக்கியிருக்கிறார். அதே போன்று சூர் ஊதுவதற்கு அங்கே இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், உயிரை எடுப்பதற்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், வஹிக்கு பொறுப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொன்றையும் பொறுப்பு கொடுத்து அதை தனியாக பிரித்து கொடுத்து மேற்பார்வை செய்கின்ற அவர்கள் அவர்களுடைய சுய இஷ்டப்படி இயங்க முடியாது, அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி தான் இயங்குவார்கள். எல்லாவற்றுக்கும் பொறுப்புகளை கொடுத்து அல்லாஹ் நிர்வாகம் செய்கிறான். அந்த அமைப்பிலே பொறுப்பில்லாத தலைமைத்துவம் இல்லாத பொறுப்பதிகாரி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும் என்றிருந்தால், கட்டுப்படாத ஒரு கூட்டம் இருக்கும் என்றிருந்தால், கண்ணியமானவர்களே, அந்த கூட்டம் தலைமைத்துவம் இல்லாமல் எல்லோரும் தலைவர்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள் கம்படுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்ற கருத்தில் ஒரு கூட்டம் செயல்படும் என்றிருந்தால் அந்த கூட்டம் ஷைத்தான் கூட்டத்தை விட கேவலமானது. ஏனென்றால் ஷைத்தான் கூட்டத்துக்கே தலைவர் இருக்கிறார், ஷைத்தான்களுக்கும் தலைவர் இருக்கிறார். ஷைத்தான் என்றாலே அர்த்தம் என்ன தெரியுமா? கட்டுப்படாதவன், கட்டுக்கடங்காதவன், அத்துமீறக்கூடியவன், அடிச்சாட்டையும் புரிபவன். ஆனால் அந்த ஷைத்தான்கள் கூட இபிலீஸ் என்ற தலைவருக்கு கட்டுப்படுகிறார். தலைமைத்துவம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் ஷைத்தான் கூட்டத்தை விட கீழ் சாதிகள். ஏன்? இபிலீஸ் சொல்றபடிதான் அவர்கள் கேட்பார்கள். நாளை அந்த பொறுப்புகளை கொடுத்து அனுப்புவார், பிரதிநிதிகளை அனுப்புவார். நீங்கள் இதற்கு பொறுப்பும், நீ இதற்கு பொறுப்பும், நீ சிலரை குடிகாரர்களாக வேண்டும், நீ சிலரை களவெடுக்க வைக்க வேண்டும், நீ சிலரை கொலைகாரர்களாக வேண்டும், நீ இன்னும் சிலரை பொய் சொல்ல வைக்க வேண்டும், நீ விபச்சாரம் செய்ய வைக்க வேண்டும், நீ குடும்பத்தை பிரிக்க வேண்டும், கணவன் மனைவி பிரிக்க வேண்டும் என்று பொறுப்புகளை கொடுத்து குழுக்களை நியமித்து அனுப்புகிறான் இபிலீஸ். வந்தவுடன் உங்களுடைய பொறுப்புகளை செய்தீர்களா? செய்தோம். என்ன செய்தாய், என்ன செய்தாய் என்று கேட்டுவிட்டு குடும்பத்தை பிரித்த கணவன் மனைவியுடைய உறவை பிரித்தவனுக்கு அவார்ட் கொடுக்கிறான், விருது வழங்குகிறான், கண்ணியப்படுத்துகிறான். நீதான் மிகவும் சிறந்த சேவை செய்தவன் என்று நோபல் பரிசு கொடுப்பது போன்று இப்பிலீஸ் தன்னுடைய சகாவுக்கு, தன்னுடைய அடியானுக்கு, அந்த சைத்தானுக்கு, கணவன் மனைவி கிடையில் பிரித்தாயா, ஊருக்குள் பிரித்தாயா, குடும்பத்தை பிரித்தாயா, ஒற்றுமையை கெடுத்தாயா, நீதான் இன்று சாதனையாளர் என்று பட்டம் கொடுக்கிறான் என்ற விடயத்திலிருந்து விளங்குவது ஷைத்தான் கூட்டத்துக்கே தலைமைத்துவம் இருக்கிறது. சரி, ஏன் இந்த தலையங்கம்? நமக்கு தெரியும் நமது நாட்டுடைய தற்கால நிலைமை. மிக முக்கியமான ஒரு தேர்தலை நாம் எதிர்நோக்குகிறோம் இன்னும் 2 வாரங்களில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட. ஏன் நாளைக்கு தேர்தல் என்றால் இன்று பேச வேண்டியதுதானே என்று பேசிவிட்டால் அது சிந்தனையில் எடுத்து மனதுக்கு எடுப்பதற்கு டைம் போதாது. எனவே 2 வாரங்களுக்கு முன்பு இன்று நான் உங்களுக்கு முன்னால் சில விடயங்களை முன்வைக்க நாடியிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன், கண்ணியமானவர்களே, நான் இங்கே பேச இருப்பது எந்த கட்சிக்கும், எந்த அரசியல்வாதிக்கும், எந்த நிறத்துக்கும், எந்த சின்னத்துக்கும் வக்காலத்து வாங்கி பேசவில்லை. இஸ்லாமிய அரசியல் இதுதான். இஸ்லாம் தேர்தலை எப்படி பார்க்கிறது, வேட்பாளர்களுக்குரிய தகமைகள் என்ன, வாக்களிப்பவர்களுடைய தகமை என்ன, வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விட்டால் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற பல தலையங்கங்களை உள்ளடக்கி நான் சில விடயங்களை முன்வைப்பேன். எனவே எந்த கட்சி சார்ந்த ஒரு பிரசங்கம் அல்ல இது, அரசியல் மேடை அல்ல இது, இஸ்லாமிய ஊடக மேடை. எனவே தேர்தல் சூடுபிடிக்கின்ற நமது நாட்டு வரலாற்றிலே இப்படி தேர்தலுக்கு, தேர்தலை பற்றி முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படாத மிக முக்கியமான ஒரு தேர்தலை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். கடந்த காலங்களில் சிந்திக்காமல் மௌக்கிகத்தோடு அறியாமையால் செய்த தவறுகளை சூடுகண்ட பூனை அடுப்பங்கரை நெருங்காது என்ற பழமொழியை சிறுவயதில் படித்திருக்கிறோம். அது சிறுவயதில் பழமொழியாக படித்தோம். வயது வந்த பொழுது உலமாக்கள் மூலமாக ஹதீஸையும் கேட்கிறோம். ஒரு முஃமின் லா யுல்கவுல் முஃமின் மின் ஹஜ்ருபாஹின் மர்ரத்தை, ஒரு முஃமின் ஒரே பொந்தில் 2 தடவைகள் தீண்டப்பட மாட்டான். ஒரு பொந்திலே பாம்பு பத்தி விட்டால் அந்த பொந்தை கண்டால் ஓடி செல்வான், விரண்டோடுவான். ஒரு தடவை அனுபவப்பட்டவன் அந்த துறையில் சம்பந்தப்பட நெருங்க மாட்டான். எனவே பல்வேறுபட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கடந்த காலங்களில் நாம் அனுபவித்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாவின் கிருபையினால் சற்று குறைந்து தணிந்து வருகிறது. எனவே இதை நாம் நீடிக்க செய்வது முதலில் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதுக்கு காரணமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறான். எனவே தேர்தல் என்றால் என்ன, அதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, இது முதலாவது வினா, அதற்கான விடை. தேர்தலுக்கு அரபியிலே இன்திஹாப் என்பார்கள். இன்திஹாப் என்றால் தேர்தல். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு நாசிப் என்பார்கள். நாசிப் அலை முன்தகிப் என்பார்கள். பெரும்பாலும் நாகிப் வேட்பாளர், போட்டி இடும் வேட்பாளர்களுக்கு புல்லடி இடுபவருக்கு முன்தகிப் என்பார்கள். அந்த வேட்பாளரை தேர்வு செய்யும் புல்லடி. சரி, நமது நாட்டு முறை ஜனநாயக நாடு என்ற அமைப்பில் மக்களுடைய தேர்வு தான் தேர்வு. குடும்ப ஆட்சிக்கு இடம் கிடையாது, மன்னர் ஆட்சி கிடையாது. மன்னரை விட மிதமிஞ்சிய மமதை பிடிச்ச ஆட்சிகளும் நமது நாட்டில் அல்ல, உலகத்தில் நிலைத்திருந்தது கிடையாது. நமது நாட்டிலும் இதற்கு பின்னால் அது இன்ஷாதான் நிலைக்காது. எனவே ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தேர்வு. சரி, இப்பொழுது நாம் வேட்பாளர்களுக்குரிய தகுதிகள் என்ன, எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நான் அடுத்த தலையங்கமாக இருக்கிறேன். தேர்தலை நாம் ஒரு புல்லடி தான் எடுக்கிறோம். ஒரு இன்ச், ஒரு அரை இன்ச், ஒரு ஒவ்வொருடைய சைஸை பொறுத்தது அந்த பெட்டியுடைய போட்டில் படாமல் தான் நாம் போடுவோம். தெரியும் விடயம், ஒரு இன்ச் என்று வைப்போம். ஒரு இன்ச்சுடைய அந்த புல்லடி சாதாரணமானதா? இல்லை, பயங்கரமானது. இந்த புல்லடிக்குள்ளே நாம் என்னென்ன விடயங்களை செய்கிறோம் என்பதை பாருங்க. இந்த புல்லடி நம்மை எங்கு கொண்டு விடுகிறது என்று பாருங்க. புல்லடி இடுகிறோம், நம்மிடம் தேர்தல் சீட்டுகளை அனுப்பி, கார்டுகளை அனுப்பி, தேர்தல் தேதியை குறிப்பிட்டு, நமக்கு நம்மிடமிருந்து வாக்குகளை எதிர்பார்க்கின்ற துறைக்கு பொறுப்பாக இருப்பவர் யார்? தேர்தல் ஆணையாளர். இந்த ஆணையாளரிடம் இந்த புல்லடியை நாம் விடுவதன் மூலம் முதலாவது என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஷஃபாஅத் செய்கிறோம். ஷஃபாஅத் என்றால் சிபார்த்து செய்கிறோம். உதாரணமாக சொல்கிறேன், இந்த ஊரில் அந்த பெயரில் வேட்பாளர் இருப்பாரோ இல்லையோ, பொதுவான ஒரு பெயர் எடுக்கிறேன், அப்துல்லா என்ற ஒருவர் போட்டியிடுகிறார். அவர் என்ன சின்னம் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஒரு உதாரணம், அப்துல்லாவுக்கு நான் புல்லடி இடுகிறேன். தேர்தல் ஆணையாளரிடம் என்ன தெரியுமா சொல்கிறேன்? தேர்தல் ஆணையாளர் அவர்களே, இந்த அப்துல்லா என்ற நபர் சிறந்தவர், நேர்மையானவர், நல்லவர், சேவை மனப்பான்மை உள்ளவர், ஊழல் இல்லாதவர், கொலை செய்யாதவர், குடு அடிக்காதவர், திருடாதவர், மற்றவருடைய காணி அபகரிக்காதவர், அநியாயம் எதிலும் சம்பந்தப்படாதவர், நட்பேர் உள்ளவர். என்னென்ன நல்ல தன்மைகளை எல்லாம் ஒரு மனிதருக்கு நாம் சொல்லுவோமோ அதை தேர்தல் ஆணையாளரிடம் இவரை நான் சிபார்சு செய்கிறேன். இது முதலாவது, நாம் சிபார்சுக்காரர்களாக மாறுகிறோம் அந்த புல்லடியின் மூலம். ஒன்று. இரண்டாவது, சாட்சி சொல்கிறோம், விட்னஸ், சர்டிஃபை பண்ணுகிறோம், சான்றிதழ் வழங்குகிறோம். தேர்தல் ஆணையாளரிடம் சொல்கிறோம், இந்த அப்துல்லா என்பவர் நல்லவர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன். இரண்டாவது, ஷாஹித் என்ற பெயர் கிடைக்கிறது நமக்கு. பயங்கரம், பொய் சாட்சி சொல்பவன் பெரும்பாவம் செய்கிறான். திருடன் என்று தெரிந்தும், கள்ளன் என்று தெரிந்தும், பொய்யன் என்று தெரிந்தும், ஏமாற்றுவன் என்று தெரிந்தும், ஹராமான தொழில் செய்வன் என்று தெரிந்தும், கொலைகாரன் என்று தெரிந்தும் அவனுக்கு நாம் புல்லடியிட்டால் நாம் சொல்கிறோம், நான் இவர் நல்லவர் என்று சாட்சி சொல்கிறேன் என்று பொய் சாட்சி சொல்கிறோம். எனவே நரகத்துக்கு நம்மை அப்ளிகேஷன் போடுகிறோம். இரண்டாவது, தேர்தலிலே வாக்களிப்பவர்களுடைய மூணாவது நிலைமை. ஒன்று மாத்திரம் அல்ல, ஐந்து விட ஆறு விடயம் அல்ல, நான் பத்தாகவும் பேசிக் கொண்டு போவேன். நான் நான்கு ஐந்தோடு நிறுத்திக் கொள்வேன். அந்த அளவு பயங்கரமான புல்லடி அது. மூன்றாவது, தாவுன் பண்ணுகிறோம். அழல் பிறி வத்தகுவா வல தாவனு அழல் இஸ்மி வல்லுதுவான். நல்ல காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் உதவி செய்யுங்கள், தக்குவாவுக்கு உதவி செய்யுங்கள், இறையச்சத்துக்கு உதவி செய்யுங்கள், பாவத்துக்கும் பகைமைக்கும் உதவி செய்ய வேண்டாம். அதில் இஸ்மி வல்லோதுவா, பகைமை, விரோதம், குரோதம், வஞ்சகம் உதவி செய்ய வேண்டாம். இரவை வரைக்கும் நாம் ஆவினாக மாறுகிறோம், தாவுன் செய்கிறோம், அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிறோம். தாவுன் என்றால் ஆங்கில வார்த்தை சப்போர்ட், ஹெல்ப், ஒத்தாசை, உதவி. எனவே தேர்தல் ஆணையாளரிடம், அலை வேட்பாளரிடம், அப்துல்லா அவர்களே, நான் உங்களுக்கு கை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருப்பேன். இது அந்த புல்லடியுடைய மூன்றாவது கட்டம். நான்காவது, நான்காவது கண்ணியமானவர்களே, நாம் அவரை தேர்தல் ஆணையாளரிடம் ஆலோசனை சொல்கிறோம், மஷூரா சொல்கிறோம், மஷூரா சொல்கிறோம். எவ்வளவு பயங்கரம் புல்லடி! மஷூரா சொல்கிறோம். தேர்தல் ஆணையாளர் நம்மை அனைவரையும் வைத்து மஷூரா கேட்கிறார். ஆலோசனை கேட்கிறார். ஒரு அமீரிடம் மாமூர்கள் சபையில் இருப்பவர்கள் ஆலோசனை சொல்வது போன்று, பாராளுமன்றத்திலே சபாநாயகருக்கு முன்னால் கருத்துக்களை முன்வைப்பது போன்று, தேர்தல் ஆணையாளருக்கு முன்னால் நாம் மஷூரா சொல்கிறோம், ஆலோசனை சொல்கிறோம். நல்லவர்களைத்தான் மஷூரா சொல்ல வேண்டும். ஐந்தாவது தஸ்வீத், அவருக்காக நாம் சவுத் குரல் கொடுக்கிறோம். நாம் நமது வாய்ஸை பயன்படுத்துகிறோம், குரல் கொடுக்கிறோம். அது குரல் எழுத்தின் மூலமாகவும் இருக்கலாம், ஃபேஸ்புக் மூலம் இருக்கலாம், எலெக்ஷன் போட முன்னர் வாட்ஸ்அப் மூலம் இருக்கலாம், வைபர் மூலம் இருக்கலாம், அதே போன்று பத்திரிகைகள் மூலம் இருக்கலாம், போஸ்டர்கள் மூலம் இருக்கலாம், நமது எஸ்எம்எஸ்கள் குறுந்தகவல்கள் மூலம் இருக்கலாம். நாம் அவருக்காக குரல் கொடுக்கிறோம். எல்லாரும் அப்துல்லாவுக்கு போடுங்கள், உதாரணத்துக்கு எடுத்த பெயரை சொல்கிறேன், அப்துல்லாவுக்கு போடுங்கள் போடுங்கள் என்று குரல் கொடுக்கிறோம். தேர்தல் ஆணையாளருக்கு முன்னாலும் அவருக்காக குரல் கொடுத்து அந்த குரலை உறுதிப்படுத்துவதற்கு புல்லடி எடுக்கிறோம். இது ஐந்து பிரதானம், இன்னும் சொல்லிக் கொண்டு போகலாம். இது பிரதானமான ஐந்து. இந்த புல்லடிக்குள் இந்த ஐந்து விடயங்களும் அடங்கி இருக்கின்றன. இந்த ஐந்தும் தவறாக நடந்தால் நம்மை நாமே நரகத்துக்கு அப்ளிகேஷன் அல்லாவிடத்திலே வாங்கிக் கொள்கிறோம். யாருலா நான் பொய்க்கு இவருக்கு வாக்கு போட்டிருக்கிறேன், இவர் செய்கின்ற அநியாயத்தில் எல்லாம் எனக்கு பங்கு தந்து என்னையும் நரகத்துக்கு அனுப்பும். பயங்கரமானது. ஐந்து விடயங்களை உள்ளடக்கியது இந்த புல்லடி. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அவருக்காக சிபார் செய்கிறோம், ஷஹாதத் சான்று பகர்கிறோம், அது அவருக்காக வேண்டி நாம் தாவும் உதவி புரிகிறோம், ஒத்தாசை புரிகிறோம், அல்லது மூன்றாவது மஷூரா எடுக்கலாம் ஆலோசனை சொல்கிறோம், நான்காவது தாவும் உதவி செய்கிறோம், ஐந்தாவது அவருக்காக குரல் கொடுக்கிறோம். போட முன்னரும் சந்தி வந்து எல்லாம் என்ன பேச்சு, இவருக்கு தான் போட வேண்டும், நான் இவருக்கு தான் போட்டேன். போட்டு விட்டு வருகிறார் ஒருவர், இன்னொருவர் போட செல்கிறார், இருவரும் சைக்கிளை பைக்கை நிப்பாட்டி பேசிக் கொள்கிறார்கள், யாருக்கு போட்டீர்கள், இவருக்கு தான் போட்டேன். நீங்களும் அவருக்கு போடுங்கள், என்னுடைய சாச்சா அவருக்கு போடுங்கள், என்னுடைய மாமா இவருக்கு போடுங்கள், என்னுடைய மச்சான் இவருக்கு போடுங்கள், என்னுடைய தந்தை இவருக்கு போடுங்கள், என்னுடைய நண்பர் இவருக்கு போடுங்கள் என்று குரல் கொடுக்கிறோம். ஐந்து விடயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த வாக்கு. இதா மாநிலம், இதா மாநிலம். எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், பின்னால் விடயங்கள் வரும். இதற்கு நாம் கண்ணியமானவர்களே, தேர்தல் ஒரு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி போட வேண்டிய ஒரு வாக்காக அது அமைய வேண்டும். அப்படி போட்டால் அது ஷபாத் நல்லதாக அமைந்தால், நான் ஆரம்பத்தில் குரான் ஆயத்திருக்கிறது, யார் நல்ல ஷபாத் செய்வாரோ, சிபாரிசை நல்ல முறையில் நல்லவருக்கு நேர்மையானவருக்கு செய்து அவரை வெற்றி பெற வைப்பாரோ, அவர் செய்கின்ற நற்சேவைகளில் இவருக்கும் பங்குண்டு. ஊழல்காரனை, கொலைகாரனை, கல்லனை, திருடனை, பொய்யனை, வஞ்சகக்காரனை, நயவஞ்சகனை, யார் உமையஷ்வா ஷபாத்தன் செய்யா, கெட்ட கெட்ட சிபாரிசை யார் செய்து கெட்டவனை தேர்ந்தெடுப்பாரோ, அந்த கெட்டவன் செய்கின்ற அனைத்து ஊழல்கள் அநியாயங்களிலும் வாக்களித்தவருக்கு பங்குண்டு. குரான் பயங்கரமானது. அவன் செய்திருப்பான் பத்து கொலை, நாம் கத்தியை இரத்தத்தோடு கண்டது கிடையாது, மாட்டிறக்கியை தரத்திருக்கிறோம். அவன் செய்த கொலைக்கெல்லாம் நாம் வாக்களித்ததனால் கொலைகார பட்டியலில் மறுமையில் எழும்பலாம், அவ்வளவு பயங்கரமானது. அவன் செய்த ஊழல்கள் ஒவ்வொரு ரூபாயிலும் நமக்கு பங்குண்டு. நாம் நேர்மையான வியாபாரியாக இருக்கலாம், அவனுக்கு வாக்கு போட்டு ஊழல் மோசடியில் ஈடுபடுவனை தேர்ந்தெடுத்ததால் அவன் செய்த ஊழலில் நமக்கு பங்குண்டு. நாம் விவசாயம் செய்து வேர்வை வடித்து உப்பு செய்து, நாம் பேமெண்ட் வியாபாரம் பண்ணி வேர்வை வடித்து சம்பாதித்த ஹலால் பணத்தில் வாழலாம், ஆனால் ஊழல் அநியாயம் சொத்துக்களை சூறையாடக்கூடிய அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு வாக்களித்து அவனை தேர்ந்தெடுத்தால் அவனுடைய ஊழலில் நமக்கு பங்குண்டு. அவ்வளவு பயங்கரமான இந்த தேர்தல். இது மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் சந்தித்தது, இதுக்கு பின்ன சந்திக்க இருக்கின்றது எல்லாமே பயங்கரமானது. இதற்கு முன்னர் செய்த தவறை விட்டு தௌபா செய்வோம், இனியாவது திருந்துவோம். சொந்த தந்தை கேட்கலாம், தனக்கு தெரியும், மகனுக்கு தெரியும், என்னுடைய தந்தை ஒரு கொலைகாரன் என்றால் மகன் தந்தைக்கு போட முடியாது. சொந்த நானா கேட்கலாம், நானா ஒரு ஏமாற்று வஞ்சகம் பிடித்தவன் நயவஞ்சகன் என்றால் தம்பி நானாவுக்கு போடுவது பாவம், பயங்கரம். சரி, இப்படி முன்னைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எந்த முறையில் மக்களிடம் மனதில் இடம் பிடித்தார்கள், சண்டித்தனத்தை வைத்து பயங்காட்டி வெற்றி பெற்றார்களா, வெற்றி பெற்றவுடன் மமதி அடித்தார்களா, பெருமையாக பேசினார்களா? கல்விமணர்களே, பொறுப்புகள் எவ்வளவு பயங்கரமானது என்பதை இங்கு சொல்ல தேவையில்லை. இங்கு உட்கார்ந்து இருக்கின்ற எல்லோருமே வேட்பாளர்கள் அல்ல, வாக்காளர்கள். வேட்பாளர்களும் இருக்கலாம், எனக்கு தெரியாது, அவர்களோடு நெருங்கிய சகாக்கள் தொண்டர்கள் இருக்கலாம். ஆனால் இங்கு பொதுவாக நான் ஒரு நேர்மையான ஆட்சியாளன், அவர்களுக்கு சொல்கின்ற புத்திமதி என்று பார்க்காமல் நாம் இப்படிப்பட்டவர்களை இயன்றளவு தேர்ந்தெடுப்போம். வெளிரங்கம் நம்மால் ரகசியங்களை கின்ற தேவையில்லை, வெளிப்படையாக ஒருவரை பற்றி தெரிகின்ற விடயங்களை வைத்து நாம் முடிவு செய்யலாம். எனவே நமக்கு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் சார்ந்த ஆட்சி புரிந்தார்கள். அவர்களை நாம் இந்த இடத்தில் பேசுவதை விட ஹலீஃபாக்கள், நான்கு ஹலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், ஐந்தாவது ஒருவர் சேர்க்கப்படுகிறார், உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பேசினால் போதும், இவர்களுடைய உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிலாபத் முறையை அரசியல்வாதிகள் படித்தால் போதும், அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான், அலி நால்வர் போன்றும் ஆட்சி செய்யலாம். நால்வருடைய சாராம்சம் தான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான்கு பேருடைய தன்மையும் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் பின்வாங்கினார்கள். இன்று உண்மையில் வெற்றி பெறுபவனுடைய வாக்கை குறைத்து காட்டி தோல்வி போன்று காட்டி தோற்றவன் சுருட்டு வாக்கிலே முன்வருகின்ற காலம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுந்தோடினார்களே, என்னால் முடியாது இந்த ஆட்சி, எனக்கு பயமாக இருக்கிறது. அவர்கள் பயப்படக்கூடியவர்கள், அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு இமாமாக போவதற்கே பயந்தவர்கள். நான் தொழுவிக்க மாட்டேன், உமர் நீங்கள் தைரியசாலி, உமர் நீங்கள் தொழுவீங்கள், இல்லை நபிக்கு அடுத்தது உங்களுக்கு தான் அந்த, இன்று நான் முந்தி நான் முந்தி என்று தன்னை முற்படுத்துகிறார்கள். அந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் முந்தி செல்லுங்கள், நீங்கள் தான் தகுதி என்று மற்றவர்களை முற்படுத்தினார்கள். சரி, பொறுப்பேற்றவுடன் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். இந்த பிரசங்கம் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதை எழுதி ஃப்ரேம் பண்ணி தனது வீட்டு தலைவாசலிலே தொங்க விட்டால் மிக பொருத்தமாக இருக்கும். அதைவிட பொருத்தம் மனதிலே எடுத்து செயல்பட்டார். அது நகரசபையா இருக்கலாம், மாநகரசபையா இருக்கலாம், மாகாண சபையா இருக்கலாம், அது பாராளுமன்றமா இருக்கலாம், அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம். ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த பிரசங்கத்தின் சாராம்சத்தை வாழ்க்கையில் கொள்ள வேண்டும். உள்ளீட்டு அழைக்கும் வளர்த்து திசைக்கும். அபூபக்கனுடைய ஹுத்பாவுடைய ஆரம்ப பிரதான வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பொறுப்புதாரியாக, தலைவராக, ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளேன். நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல, நான் சிறந்தவன் அல்ல, நான் பெரியாள் அல்ல, நான் என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற பெருமை பிடித்தவன் அல்ல, என்னை விட சிறந்தவர்கள் உங்களிடம் இருக்கிறார்கள். இதுதான் பணி பேசிக் கொண்டு போகிறார்கள். சொன்னார்கள், நான் கொடுங்கோலாட்சி செய்ய மாட்டேன். இது அவருடைய வார்த்தை அல்ல, சாராம்சம். நான் அநீதி இழைக்க மாட்டேன். நீங்கள் என்னை எப்படி சொல்கிறார்கள், பொதுமக்களுடைய கையிலே தன்னுடைய ஆட்சியுடைய பிடிக்கயிறை கொடுக்கிறார்கள். என்ன சொன்னாலும் தெரியுமா, இன் நான் அரபி வார்த்தையில் இங்கே சொன்ன நேரமிடம் கொடுக்காது, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நான் சரியாக நீதியாக ஆட்சி செய்வதை கண்டால் எனக்கு நீங்கள் ஹெல்ப்பாக இருங்கள், சப்போர்ட்டாக இருங்கள். நான் அநீதியாக, ஊழலாக, மோசடியாக, நேர்மை இல்லாமல் ஆட்சி செய்வதை தவறை கண்டால் என்னை திருத்துங்கள். அசிமூனி, என்னை திருத்துங்கள், தட்டி கேளுங்கள். தட்டி கேட்க முடியுமா? சாதாரண ஒரு நகரசபை உறுப்பினரிடம் வெற்றி பெற்ற பிறகு ஏன் இந்த பாதையை போட்டு தரவில்லை என்று கேட்க முடியுமா? கேட்பதற்கு அவர் நேரம் கொடுக்கிறாரா? சந்திர மண்டலத்திலிருந்து அப்பொழுது விழுந்தவர் போன்ற ஒரு எண்ணம் வெற்றி பெற்ற தினம். கண்ணியமானவர்களே, நீங்களும் மனிதர்கள், நீங்களும் ஆன ஆவண்ணா தான் படித்தீர்கள், நீங்களும் அந்த அலிஃபா தான் படித்திருக்கிறீர்கள், நீங்களும் தாயிடம் தான் பால் குடிக்கிறீர்கள், நீங்களும் சிறுபிள்ளை தவண்டு நடந்து விழுந்து விழுந்து நடந்து 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 விழுந்து காலுடைந்து கையுடைந்து இப்பொழுது ஒரு துறையில் வந்திருக்கிறீர்கள். உங்களை விட்டால் ஆள் இல்லை என்று சந்திரன் சூரியன் போன்று உங்களை நினைக்க முடியாது. உங்களை விட சேர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் என்னை தவறிழைக்க கண்டால் சுட்டி காட்டுங்கள். பிரசங்கம் அப்படியே பேசி முடிக்கிறார்கள். அல்லாவிட துவா கேட்டு முடிக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னேன், கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். ஒரு துவா, தன்னை பற்றி, தன்னுடைய தவறுகளை அல்லாவிட சுட்டி காட்டி காட்டி துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், நான் கடினமானவன், என்னை சொக்டாகி மிருதுவாக்கி, என்னை நேர்மையாக்கி, என்னை சத்தியத்துக்கு உதவி செய்யக்கூடியவனாக்கி. இது ஆட்சி பொறுப்பை வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் நிகழ்த்திய பிரசங்கம். அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தானே இருந்தது, வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. நான் இருவருடைய நிகழ்வுகளை அதிகமாக சுட்டிக்காட்டினால் மிக பொருத்தமா இருக்கும். இரண்டு பேரும் உறவினர்கள் அதிகமான, என் அபூபக்கரனுடைய காலம் சுருக்கமானது, குறுகிய காலம். அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள், அந்த அளவு பெரிய பித்தினாக்களை அவர்கள் சில நபித்துவ வாதாட்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் தான் பாரிய சதி புரட்சி நடந்த காலம். உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கொள்ளும், எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள்,
ஒரு பாதையில் சென்றால் இபிலிஸ் மறுபாதையில் செல்வான். அப்படிப்பட்டவர்கள் உமரவிலானவர்களை கண்ணியமானவர்களே தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுடைய ஆட்சி முறைமையில் நாம் காண்கின்ற ஒரு விடயம்தான், மக்களோடு மக்களாக சர்வசாதாரணமாக பழகின்றதன் அபுபக்கரிடம் இருந்தது, ஏனைய கலிபாக்களிடம் இருந்தது. உமரலியனுடைய வரலாறுகள் மிக ஆழமாக வந்திருக்கிறது. என்றால் ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கு ஆட்சி செய்த ஆட்சியாளர். இன்று உலக மெப்பிலே தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சிறிய நாட்டை போட்டு படுத்துகின்ற பாடு படுத்திய பாடு. உலகில் மூன்றில் இரண்டு பகுதி ஆட்சி செய்த உமர் அலியானவர் திடீரென்று மக்களை பரிசீலிப்பார்கள். குறை தேடுகின்ற நோக்கம் அல்ல, மனிதர்களுக்கு என்ன தேவை. பாதையில் ஒரு தரம் சிறிய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு மைதானத்துக்கு வருகிறார்கள். அங்கே கண்டால் இங்கு ஓடி வருவார்கள். ஏதோ ஒரு பயம். ஏன் நபி அவர்கள் இருக்கின்ற சபைக்கு உமர் அலியான வரும் பொழுது நபியுடைய சபையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் கூட ஓடி ஒழிவார்களா? நபி அவர்கள் இருக்கும் பொழுது விளையாடி கொண்டிருந்தவர்கள் உமர் அலியானவர் வரும் பொழுது ஓடுவார்களா? அவ்வளவு கம்பீரம். அடித்து ஏசி உதைப்பதல்ல, அல்லாஹ் அவ்வளவு பயத்தை போட்டார். இபிலீஸே ஓடும் பொழுது மனிதர்களோட கூடாதா? சரி, எல்லா சிறுவர்களும் ஓடிவிட்டார்கள். காரணம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். ஒரு சிறுவன் நின்றாரா? என்னப்பா எல்லாரும் ஓடி ஒழிந்து விட்டார்கள், நீ மாத்திரம் நமது பாசையில் கேட்பதாக இருந்தால் கட்சோடு நிற்கிறாய்? அந்த சிறுவர் பெரும்பாலும் அவருடைய பெயர் அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலியனுடைய மகன், ஜாஃபர் அலியனுடைய பேரன் அல்லது அப்துல்லா இப்னு சுபைர் அலியனுடைய பேரன். இந்த இருவருடைய ஒரு பேரன். எனக்கு பேரில் சந்தேகம் இருக்கிறது. ஆனால் சிறுவன் என்பது ஒரு ஜனாதிபதியிடம் சிறுவன் பேசுகிறான். அமீர் முஃமினீன், நான் உங்களை கண்டு ஏன் ஓட வேண்டும்? நான் குற்றம் செய்யவில்லை. நான் குற்றம் செய்யாத பொழுது நீ உங்களை கண்டு ஏன் ஓட வேண்டும்? நீங்களும் ஒரு மனிதர் தானே, நீங்களும் எங்களை கொண்ட சாதாரண ஒரு மனிதர் தானே என்று ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைவர், ஒரு மாநகரசபை மாநகரசபை பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிறுவனுக்கு கூட கருத்து சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். இன்று மீடியாக்களுக்கே ஊடகங்களுக்கே கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு காலம். சரி, அதுபின்னா அந்த சிறுவனை புகழ்ந்து இப்படித்தான் சிறுவர்கள் இருக்க வேண்டும் என்ற பாணியில் உங்களை சென்று விட்டார்கள். என்ன சொல்ல வருகிறோம், சிறுவர்களோடு கூட நேரடியாக வந்து உரையாடுகின்ற அளவு அந்நியோன்யமாக மக்களோடு பழகினார்கள். இன்று சாதாரணமான ஒரு துறையில் இருப்பவர் கூட அவரை சந்திப்பதற்கு வாரக்கணக்கிலே அப்பாயின்மெண்ட் வைத்து அவருக்கு முன்னால் 10 பேரை சந்தித்து, ஒரு மாதத்துக்கு முன்னால் சந்திக்கடையில் நம்மோடு டீ குடித்தவர், 2 வாரங்களுக்கு முன்னர் பேமெண்டிலே என்ன வெளியிலே கதையை போட்டு நம்மோடு என்ன பண்ணி சாப்பிட்டவர், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஏதோ கஸ்தூரியால் படைக்கப்பட்டு வானத்தில் மலையிலிருந்து விழுந்தது போன்ற ஒரு எண்ணத்துடன் அவரை காண முடியாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவனோடு உரையாடுகிறார்கள், பேசுகிறார்கள், அவரோடு பேசுகின்ற அளவுக்கு மக்களோடு சாதாரணமாக பழகிறார்கள். சரி, அடுத்தது கருத்து சுதந்திரம், அந்நியம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை நடிலமாக பழகக்கூடியவர்கள் தேர்தல் வாக்கு கேட்கும் பொழுது சமையலறை வரைக்கும் வருவார்கள், வயலுக்கு வேண்டுமென வருவார்கள், மலசல கூடத்துக்கு போய் வருகிறேன் நில்லுங்கள் என்றாலும் வாசலில் நிற்பார்கள். நான் மலசல கூடம் போகிறேன், உங்களோடு பேச வேண்டுமென்றால் நான் போய் வருகிறேன் என்று வாக்கு கேட்டு வருபவர்களை நிப்பாட்டினாலும் நமது மலசல தேவையை முடித்து விட்டு வரும் வரைக்கும் நிற்பார்கள். அவ்வளவு பணிந்து போவார்கள். வெற்றி பெற்ற பிறகுதான் கொம்பு முளைக்கிறது. சரி, இதே உமரதிதான் அவர்கள் இரவில், குறிப்பாக இரவில் பலம் பெறுவார்கள். தவறுகளையும் பார்க்கின்ற நோக்கம், உரிய முறையில் திருத்துகின்ற நோக்கம், யாருக்கு என்ன தேவை இருக்கிறது. இரண்டு நிகழ்வுகள் பிரபலியம், இரண்டு நிகழ்வுகள் இதை இங்கே பேசுகின்றோம். இதை நாம் துறை சார்ந்தவர்களிடம் பேச வேண்டும். அவர்கள் கேட்டால் செயல்பட வேண்டும், மற்றவர்களை நாம் எச்சி வைக்க வேண்டும். தூரத்தில் நெருப்பு பத்துகிறது, வெளிச்சம் வருகிறது, திட்டை போனது. சிறிய வயதில் படித்த நிகழ்வு தான், நினைத்து பாருங்கள். இஸ்லாமிய அரசியலில் தான் போய் பார்க்கிறார்கள். என்ன, ஒருவர் கண்ணியமானவர்களே வெளியே உட்கார்ந்திருக்கிறார், உள்ளே அழுது புலம்பும் சத்தம் வருகிறது, ஒரு பெண்ணுடைய முணங்கள் ஓசை அணுங்கும் சத்தம் வருகிறது, முணுமுணுப்பு வருகிறது. ஆனிடம் கேட்டார், என்ன உள்ளே என்னுடைய மனைவி ஏன் அழுகிறார்? பிரசவ வருத்தம், பிரசவ வருத்தம், புள்ளை பெற்றதுக்கு வருத்தம். அப்படியா, என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு சொல்ல வேணும், யாரையும் மருத்துவ வீச்சியை கூட்டிக் கொண்டு வந்து நமது பாசையில் ஒரு வியோஜியிடம் கொண்டு போ, ஒரு வியோஜியிடம் கொண்டு போ. கண்ணியமானவர்களே, ஜனாதிபதி எங்க வந்தார்? தனது வீட்டுக்கு வந்தார். கட்டளையிட்டார் எத்தனை மருத்துவ வீச்சு போவார், அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார் என்று ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனை மருத்துவ வீச்சியில் போவார்கள். வீட்டுக்கு வந்தார், யாரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள்? ஃபர்ஸ்ட் லேடியை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் லேடி என்ற பெயரில், முதல் பெண் என்ற பெயரில் ஆடம்பர சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றார்களே சிலர், அந்த தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். எதற்கு? மருத்துவச்சு வேலை பார்ப்பது. வியோஜி வேலை செய்தது ஜனாதிபதியுடைய மனைவி. தனது மனைவியை அலங்காரமாக அணிவித்து, சொத்துக்கள் தங்கம் குவித்து, 10 பேங்கிலே அக்கவுண்ட் திறந்து, மனைவிக்கு உலகத்திலே பெருமதியான ஆடைகள் அணிவித்து, மனைவியுடைய பிறந்த நாள் பரிசுக்கு கோடிக்கணக்கான பெருமதியான வாகனத்தை கொடுத்து, மகனுடைய பேச்சைக்கு குதிரை வாங்கி கொடுத்து, அடுத்த மகனுடைய பேச்சைக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்து, இப்படி வாழ வேண்டியவர் அல்ல ஜனாதிபதியுடைய மனைவி. வியோகி வேலை பார்க்கிறார் ஜனாதிபதியுடைய மனைவி. பிரசவ வேலை பார்த்தது யார்? உலகில் 3/2 பங்கு ஆட்சி செய்த ஜனாதிபதியுடைய சூப்பர் பவர் அல்ல, அதற்கு அங்கா மருத்துவச்சு வேலை பார்த்துவிட்டு சகோதரருக்கு சொல்லுங்கள், பெரும்பாலான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் செல்கிறார்கள் என்றால், இதுதான் ஆட்சியாளர். ஏழை குடும்பங்களுடைய வீடுகளை தேடி தேர்தலுக்கு முன்னால் அல்ல, தேர்தலுக்கு பின்னால் வந்து சேவை செய்பவன் தான் உண்மையான அரசியல்வாதி. எனவே நல்லவர்களை தேடுவோம், பணிவானவர்களை தேடுவோம், மக்களோடு மக்களாக ஒன்றரை கலந்து செயல்படக்கூடியவர்களை தேடுவோம். திமிரை பிடித்த அகங்காரம் பிடித்த மக்களுக்கு போட்டால் சமூக துரோகிகள் தான். இதே உமர் ரதியல்லாஹு அன்ஹு இங்கே வியோஜி வேலை. இதே பயணம் விராட் பயணம் போகின்ற பொழுது, சுட்டுகின்ற பொழுது சூரத்தில் ஒரு வீட்டில் வெளிச்சம் போகிறார்கள். ஒரு தாய் ஒரு மூலையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள், விரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுப்பில் பானை நெருக்கும் பத்துகிறது. தாயிடம் கேட்டார்கள், ஏன் அழுகிறார்கள் பிள்ளைகள், குழந்தைகள் ஏன் அழுகிறார்கள்? பசி. பானையில் என்ன? பானையில் வெறும் தண்ணீர். தண்ணீருக்குள் என்ன? பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கு பொடி கற்களை பொறுக்கி பயறு கோப்பி கடலை அவிப்பது போன்று காட்டியிருக்கிறேன். இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன். தானியம் அவிப்பது போன்று பொடி கற்களை போட்டு நடிக்கிறேன். அந்த பெண்ணுக்கு தெரியாது வந்தவர் உமர், வந்தவர் உமர் என்று தெரியாது. கண்ணியமானவர்களே பாருங்கள், என்னுடைய நிலைமை. அந்த ஏழை குடிசைக்குள் குரல் கொடுக்கிறாள் பெண், பெண்ணுடைய கருத்து சுதந்திரம், தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார். இந்த நிலைமை உமருக்கு தெரியாது. இந்த எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு ஏழைகளா இருக்கிறோம். ஒரு நேர உணவுக்கு கூட ஒரு படி சோறு இல்லாமல், ஒரு படி கோதுமை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். உமருக்கு, உமர் அவருடைய பாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய நிலைமையை பார்க்காமல் இருக்கிறார் என்று உமரிடமே உமரை பற்றி குறை பேசுகிறார். நம்மிடம் நம்மை பற்றி பேசினால் கழுத்து வேறாக உடம்பு வேறாக இருக்கும். நடுநிசையில் இனம் தெரியாதவர்களால் கொலை, அடுத்த நாள் பத்திரிகையில் முன்பக்கத்தில். இனம் தெரியாதோரால் குடும்ப பெண் கொலை. நமது காலம் கருத்துக்கு வந்துடும் கிடையாது. அப்படியா தாயே? ஓடி போனார்கள் அடிமையோடு. அஸ்லம் ரதியல்லாஹு போய் களஞ்சியம் ஸ்டோர் மூடையே மாவு தேவையான ஆகாரங்கள் உல உணவுகள் போட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் மாத்திரம் உமர் ரதியல்லாஹு அவர்கள் எத்தனை நபராக மாறுகிறார்கள் பாருங்கள். அங்கே செய்தி அறிய சென்றது, மக்களுடைய துப்பறிய சென்றது ஒரு சேவை. ஏழைகளுடைய வீடு தேடி சென்றார்கள். வருகின்ற பொழுது மூடையிலே சாக்கிலே பொருட்களை போட்டுவிட்டு சுமக்க பார்க்கின்ற பொழுது வேலைக்காரர் கேட்டால், நான் சுமக்கிறேன். இல்லை, மறுமையில் என்னுடைய பாவ சுமையை சுமப்பாயா? இல்லை. அப்படி என்றால் நானே சுமக்கிறேன். ஜனாதிபதி நாட்டாமையாக மாறுகிறார். மூடை சுமக்கிறார், போகிறார். அங்கே பானையிலே பாயாசங்களை வேறுத்தம்பளம் மாவு போடுகிறார். அங்கே ஒரு சமையல்காரனாக மாறுகிறார். இங்கு நாட்டாமை, அங்கு சமையல்காரன். யார் போட்ட வேடம்? நடிப்புக்கும் அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் அல்ல, போட்டோ பிடித்து பெண்ணை நடிப்பதற்கல்ல, சிறு பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுவது, மூதாட்டிகளை பேசி அரவணைப்பது போன்ற ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கவில்லை. உண்மையிலே சமைத்தார்கள். பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தாய் ஊட்டி அந்த பிள்ளைகள் அழுதது போன்று சிரிப்பதை பார்த்து விட்டு தான் இந்த இடத்திலிருந்து வருவேன் என்று தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தூக்கத்தை தியாகம் செய்து தூங்குகின்ற நேரம் உறங்குகின்ற நேரம் குளிரூட்டப்பட்ட அறைகளே பஞ்சனை மெத்தையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளே உமரஜீலன் உங்களுக்கு ஒன்று மாதிரி குடிசையில் இருக்கிறார்கள் பஞ்சனை மெத்தையில் தூங்க வேண்டியவர்கள் அப்படி தூங்கினார்களா இல்லை தலையணைக்கு வைத்தது செங்கல் கட்டி தூதுவர் வருகிறார் வெளிநாட்டிலிருந்து எங்கே உங்களுடைய ஜனாதிபதி சந்திக்க வந்திருக்கிற தூதுக்குழு அங்கே இருக்கிறார் பாருங்கள் மரத்துக்கு கீழே ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இவரா உங்களுடைய ஜனாதிபதி இவ்வளவு பணிவா அங்கே கிட்டே போய் பார்த்தால் அங்கு தலையணைக்கு வைத்திருப்பது செங்கல் இதுதான் இஸ்லாமிய ஆட்சி நீங்கள் பேமெண்டிலும் செங்கலிலும் படுங்கள் என்று சொல்லவில்லை உங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை எடுங்கள் மக்களுக்கென்று கிடைக்கின்ற சேவை பணத்தை விழுங்காமல் சேவை செய்யுங்கள் இதைத்தான் சொல்ல வருகிறோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு 50 லட்சம் ஒதுக்கப்படுகிறது எனக்கு தெரியுமா நமக்கு வருடத்துக்கு 50 லட்சம் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எங்கு செல்கிறது கல்பட்டியிலிருந்து ஒரு சார்பாக ஒருவர் எடுக்கப்படுகிறார் நமது ஊருக்கு இந்த 50 லட்சத்தில் வருஷத்தில் எத்தனை சதம் கிடைத்தது கேட்கிறோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பன்முகப்படுத்தப்பட்ட 50 லட்சம் ஒரு வருடத்துக்கு ஒருவருக்கு கிடைக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 20 பேர் 10 பேர் 5 பேர் என்று போனால் எத்தனை கோடி வர வேண்டும் எங்கு போகிறது உங்களுக்கு இது நரக நெருப்பு உங்களுக்கு சம்பளம் வேறாக இருக்கிறது உங்களுக்கு வேறாக கரண்ட் பில் ஃப்ரீ உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ உங்களுக்கு டீசல் ஃப்ரீ உங்களுக்கு வாகனம் ஃப்ரீ யாரையும் விழித்து பேசுகின்றதல்ல எந்த கட்சியும் அல்ல பொதுவாக எல்லா அரசியல் துறையில் ஈடுபடக்கூடியவர்களையும் விழித்துச் சொல்கிறோம் எந்த அரசியல் எந்த பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் மக்களுக்கு என்று ஒதுக்குகின்ற சொத்தில் பணத்தில் நீங்கள் ஒரு சதம் சொந்த சேவைக்கு பயன்படுத்தினால் அது நரக நெருப்பு கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை உள்ளவர்களை தேர்ந்தெடுப்போம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போன்று கொடுங்கோலாட்சி மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பவன் மற்றவருடைய வீடுகளை காணிகளை தென்னந்தோட்டங்களை அபகரிப்பவன் அந்த சொத்திலே பிரான்சிலும் துபாயிலும் சிங்கப்பூரிலும் கெஸ்ட் ஹவுஸ்களை வாங்கி போடுகின்ற ஆடம்பரக்காரர்களை நாம் தேர்ந்தெடுத்தால் நாம் பாவம் செய்கிறோம் அந்த பாவத்தை அனுபவிப்போம் எனவே வருகிறது புத்தியை பயன்படுத்தி சேரணிக்கலாம் அப்ப எல்லாருமே கள்ளர்கள் யாருக்கும் போடக்கூடாது என்று இப்பொழுது மனதில் எண்ணலாம் இல்லை 5 பேர் இருந்தால் 5 ஒருவர் பரவாயில்லை என்று வருவார் 2 பேர் இருக்கிறார்கள் ஒருவர் ஓரளவு தவறு செய்பவர் இன்னும் ஒருவர் கூடுதலாக தவறு செய்பவர் ஓரளவு தவறு செய்பவர் அவர் இந்த முறை பெரும்பாலும் அவர் இறங்கி இருக்கின்ற அந்த முறையை பார்த்தால் சேவை செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அவருக்கும் நாம் போடலாம் சரி இன்னும் ஒரு கேள்வி வரும் இறுதியான இந்த கேள்வியை கேட்டு பதிலை முடிக்கிறேன் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு போடலாமா இது துவேச கருத்து அல்ல நான் இதை என்னுடைய கருத்தாகத்தான் முன்வைக்கிறேன் இத்துவேசத்தை கிளப்புகின்ற கருத்து அல்ல கண்ணியமானவர்களே சில மாவட்டங்களில் சென்ற காலங்களில் நான் இதை இஸ்லாமிய மயப்படுத்தி பேசுகிறேன் கட்சி பேதமின்றி சில மாவட்டங்களில் நமது இஸ்லாமிய பிரதிநிதித்துவத்தை முழுமையாக இழந்தோம் அது மிக முக்கியமான ஒரு மாவட்டம் இழந்தது தேடி பார்த்தால் கிடைக்கும் மிக முக்கியமான ஒரு மாவட்டம் நான் சொல்லவில்லை பேரை எல்லோருக்கும் தெரியும் அது முழு பூசணிக்காய் சோட்டில் மறைக்கின்ற கதை வெளியே தான் இருக்கிறது முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை ஒரு முறை பூர்த்தியாக சில வருடங்கள் இழந்தோம் ஏன் தெரியுமா இந்த புத்தி யார் அறிவை பாதிக்காத குறைபாடு மௌத்திக குறைபாடு நமது பிரதிநிதிகளை நமது இனம் அல்லாதவர்கள் தேர்ந்தெடுப்பார்களா நான் நம்முடைய இனத்தில் எல்லாரும் ஒரு பொறாமையில் மாற்று மதத்தவர்களுக்கு போடுவதை நாம் கூடாது ஹராம் என்று சொல்ல வரவில்லை நமக்கு குரல் கொடுக்கின்றவர்கள் நமது இஸ்லாமியர்கள் தான் எப்பொழுது நம்முடைய நம்மோடு இருப்பவர்கள் நமது இஸ்லாமியர்கள் அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா இஸ்லாம் அல்லாதது அது ஒரே கலாச்சாரம் தான் எந்த வகையை சேர்ந்தாலும் நபியவர்கள் ஹதீஸ் சொன்னார்கள் அது ஒரு இனம் தான் அது எப்பொழுது உங்களுடைய விரோதிகள் தான் உங்களுடைய இனம் இல்லாமல் நீங்கள் வேறு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்மார்களை உங்களுடைய நெருங்கிய நகமும் சதையும் போன்ற பித்தானாக்களாக நெருங்கிய நண்பர்களாக பித்தர்களாக ரசிகர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் சுரமும் தைனாவுடைய முதலாவது ஆய் உங்களை கணக்கெடுக்காமல் ஒதுக்கி நாசமாக்கி விடுவார்கள் என்ற கருத்தில் அங்கு பேசுகிறார் எனவே கண்ணியமானவர்களே ஆட்சியாளர்கள் இப்படி ஓரளவு எல்லோரும் தூய்மையானவர்கள் அல்ல இப்படி ஒரு பண்புள்ள நல்ல ஒழுக்கமுள்ள குற்றம் குறைகளை விட்டு இயன்றளவு சவிந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய கஷ்ட துன்பங்களை விளங்கியவர்களை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் செய்கின்ற சேவைகளில் நமக்கும் பங்கு கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த எதிர்கொள்ள இருக்கின்ற தேர்தலை இஸ்லாமியமயப்படுத்தி நாம் சொன்ன விடயங்கள் போன்று அந்த ஐந்துக்குள்ளும் நாம் நல்லவர் நல்ல பட்டியலை சேருவதற்கு புத்தியை பயன்படுத்துவோம். கடந்த கால வரலாறுகளை சீர்தூக்கி பார்ப்போம், திருந்துவோம். நமது வாக்கை அமானிதமாக செலுத்தாமல் இருப்பதை விட நல்லவர்களை தேடி செலுத்துவது பொருத்தம். எனவே இப்படியான தேர்தலில் நல்லவர்களாக செயல்பட்டு நல்ல சாதுவான முஸ்லிமின் சமூகத்துக்கும் முழு நாட்டுக்கும் முழு இனத்துக்கும் சோதுவான நல்ல நல்ல முடிவை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அதனுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அசலாக்கை தருவாயாக. யாழ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, பண்பாடுகளை சீர்திருத்துவாயாக, எமது நாட்டில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக, சுவேசங்களை இனக்கலவரங்களை முழுமையாக ஒழித்தளிப்பாயாக, ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, சகல இனங்களுக்கு மத்தியில் விட்டுக் கொடுப்புடன் செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுப்பாயாக. யாரை எதிர்நோக்குகிறோம் யாரு முக்கியமான ஒரு தேர்தலை, அந்த தேர்தலை மிக சாதுவான முடிவு ஏற்படுத்துவாயாக, நல்லாட்சிக்கு வழிவகுக்கக்கூடிய முடிவு ஏற்படுத்துவாயாக, ஊழல்காரர்கள் மோசடிக்காரர்கள் கொலைகாரர்களை அரசியலை விட்டு தூரப்படுத்துவாயாக, அவர்களை விட்டு அரசியலை சுத்தப்படுத்துவாயாக, நமது நாட்டை சுத்தப்படுத்துவாயாக, மோசடிக்காரர்களுடைய மோசடிகளுக்கு குற்றத்துக்கு முன்னால் நிறுத்துவாயாக, கொலைகாரர்களுடைய கொலை குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்தியவர்களை குற்றத்துக்கு முன்னால் நிறுத்துவாயாக, அவர்களுக்கு உரிய தண்டனை நீ மறுமையில் கொடுப்பது போன்று இங்கும் மக்களுக்கு முன்னால் அவர்களை நீதிக்கு முன்னால் நிறுத்துவாயாக. யாத எங்களிலே யார் யாரெல்லாம் முஸ்லீம்கள் வேட்பாளர்களாக இறங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல தன்மைகளை கொடுப்பாயாக, ஏமாற்றுகின்ற தன்மைகளை இல்லாமலாக்குவாயாக, ஊழல் மோசடிகளை இல்லாமலாக்குவாயாக, அவர்களுக்கு திருத்தத்தை கொடுப்பாயாக, சமூக பற்றை கொடுப்பாயாக, சமூக நல்லிணக்கத்தை கொடுப்பாயாக, சமூகத்துக்காக முழுமூச்சாக செயல்படும் நல்ல பக்குவத்தை கொடுப்பாயாக, சுயநலத்தை இல்லாமலாக்குவாயாக, பொதுநலமாக செயல்படக்கூடிய நபர்களாக அவர்களையும் ஏனைய மத சகோதரர்களையும் ஆக்கியல்வாயாக, ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹர் ஜாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.